எங்கள் மத்தியிலே எழுந்தருளியிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுகிறோம். துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிறவரே, உம்முடைய உன்னதமான நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்கள் மத்தியிலே ஆவியாய் அசைவாடுறதுக்காக உமக்கு நன்றி ஐயா. உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வியாபித்திருக்கட்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். தேவாவியானவரே, எங்களை ஆண்டு கொள்ளுங்க, எங்களை ஆட்கொள்ளுங்க, எங்களுக்கு போதிங்க, எங்களுக்கு கட்டுத்தாருங்க. வேத வார்த்தைகள் எங்களுடைய இருதயங்களிலே எழுதப்படட்டும் என்று நாங்கள் மன்றாடு. அதன்படி வாழுகிற ஒரு வாஞ்சையை, ஒரு விருப்பத்தை தேவ ஆவியானவரே நீர் எங்களுக்குள்ளே உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடு. உலகத்தோடு ஒத்து வேஷம் தரிக்காமல் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ, சத்தியத்தின்படி ஜீவிக்க பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவருக்கும் நீர் பலம் தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய வார்த்தை மேலே ஒரு வாஞ்சியை தாருங்க, ஒரு விருப்பத்தை தாருங்க, அதை உட்கொண்டு உமக்கென்று வாழ கிருபை தாருங்க என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தா உட்காரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இதுபோல தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். அவ என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துக்கு நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம். அதிலே நாம் 6வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம்.
அவர்கள் வந்தபோது அவன் ஏலியை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்
என்றார்.
அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்
என்றார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தானோ கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல், தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்திருந்தாலும், அவர் தேவனுடைய மனுஷனாக இருந்திருந்தாலும், தேவன் பார்க்கிற பார்வைக்கும் சாமுவேல் பார்க்கிற பார்வைக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சொல்ல போனால், மனிதன் பார்க்கிற விதத்துக்கும் தேவன் பார்க்கிற விதத்துக்கும் மாபெரும் வித்தியாசம் வருகிறது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவ ஆவி பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவன் பார்க்கிறபடி நாமும் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே நாம் வளர வேண்டும், அதிலே நாம் முன்னேற வேண்டும். எப்படி தேவன் ஒரு மனிதனை பார்க்கிறார் என்பதை குறித்த ஒரு அறிவு, ஒரு தெளிவு நமக்குள் இருக்க வேண்டியது அவசியமாகும். சாமுவேல் எலியா என்கின்ற மனிதனை பார்த்தபோது அவனுடைய வாட்டசாட்டமான உருவத்தை பார்த்தபோது, அவனுடைய உயரத்தையும் அவனுடைய உடம்பையும் அவன் பார்த்தபோது, சாமுவேல் நினைத்தார், இவன் தான் இஸ்ரவேலை ஆளக்கூடிய ராஜாவாக இருக்க வேண்டும் என்று தனக்குள்ளே அவர் நினைத்துக் கொண்டார். ஆனால் தேவனோ மனிதனுடைய உருவத்தை வைத்து எவரையும் அவர் தெரிந்து கொள்வதே அல்ல, அல்லது அளவிடுகிறவரும் அல்ல. ஆகவே சாமுவேல் நினைத்த நினைப்புக்கும் தேவனுடைய எண்ணத்துக்கும் சொல்ல போன சம்பந்தமே இல்லை. சாமுவேல் உருவத்தை பார்த்தார், ஆனால் தேவனோ உள்ளத்தை பார்த்தார். The people are considering the outward appearance, but God is looking our heart. That is important thing before the Lord. உலகம் வெளி அழகை பார்க்குது, ஆனால் தேவனோ உள்ளத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். மனிதனுடைய சரீரம் அழிந்து போகும், ஆனால் அவனுக்குள் இருக்கிற ஆத்மாவோ ஒரு காலம் அழியாது, ஒழியாது. ஆகவே எலியா வாட்டசாட்டமான ஒரு மனிதனாக இருந்தாலும், பலசாலியாக இருந்தாலும், பராக்கிரமசாலியாக இருந்தாலும், தேவன் அவளை நிராகரித்தார். ஆனால் எல்லாருக்கும் கடைசியாக இருந்த தாவீதையோ தேவன் தெரிந்து கொண்டார். இது என்ன கவனிங்க, எலியாவை ஆண்டவர் நிராகரித்து தாவீதை தேவன் தெரிந்து கொண்டதின் காரணம் என்ன என்று கேட்டால், எலியாவுடைய இருதயம், அவருடைய உள்ளம் தேவனுக்கு ஏற்றதாக உகந்ததாக இருக்கவில்லை. ஆனால் தாவீது கடைசியாக இருந்தாலும், அவன் வனாந்திரத்தில் ஆடுகள் மேய்க்கிறவனாக இருந்தாலும், அவருடைய உள்ளம், அவருடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றதாக இருந்தது, ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது. ஆகவேதான் தேவன் தாவீது குறித்து சாட்சி சொன்னார், அவன் இந்த இருதயத்துக்கு ஏற்றவன். இந்த சாயங்கால வேளையிலே நான் உங்கள் எல்லோரையும் பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம இருக்கணும். தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமான மக்களாக நாம இருக்கணும். நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களுக்கு ஏற்றபடி நாம் வாழ்வோமாக இருந்தால், நம்முடைய உள்ளத்தின் உணர்வுகளுக்கு ஏற்றபடி நாம் வாழ்வோமாக இருந்தால், தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ முடியாது. எலியா தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தார், ஆனால் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கவில்லை. ஆனால் தாவீதோ அவன் கடைசியாக இருந்தாலும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். ஆகவே தேவன் தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்து கொண்டார் சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சாயங்கால வேளையிலே தேவன் எதை கவனிக்கிறார் என்பதை குறித்து நாம் கவனிக்க வேண்டும். இன்றைய செய்தியின் தலைப்பாக, தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். The Lord looks at the heart. தேவனோ அல்லது கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்கிற தலைப்பின் கீழ் நான் உங்களுடைய சுருக்கமாக, இலகுவான ஆனால் இன்றியமையாததான் தேவையான மிக முக்கியமான இந்த சத்தியத்தை குறித்து நான் உங்களோடு பேசுவது சொல்லி ஆண்டவருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன். பிளீஸ் ஓபன் யுவர் ஹார்ட் அண்ட் அக்செப்ட் த வேர்ட் ஆஸ் த வேர்ட் ஆஃப் காட். இருதயத்தை திறந்து தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தையாகவே நாம் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய வசனம் நம்முடைய ஆத்மாவில் பிரவேசித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிறது, நம்முடைய பழைய சாயலை மாற்றுகிறது, நம்முடைய மாமிச சாயலை மாற்றி நம்மை தேவ சாயலாக நம்மை உருமாற்ற தேவன் பயன்படுத்துவது தன்னுடைய வார்த்தையை, தன்னுடைய வசனத்தை என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆகவேதான் எல்லாவற்றையும் பார்க்கணும், தேவன் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமானவர்களே, தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை கருத்தாய் நாம் கேட்போம். நம்முடைய இருதயத்தை நாம் திறந்து வைப்போம். ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளே பிரவேசிக்கட்டும். தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசிக்கட்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சரி, மனுஷன் முகத்தை பார்க்கிறான் அல்லது வெளியான உருவத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார், உள்ளத்தை பார்க்கிறார். இந்த சத்தியத்தை தயவு செய்து உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. உலகத்தில் இருக்கிறவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் ஒரு மனிதனுடைய வெளி தோற்றத்தை தான் பார்ப்பார்கள். ஆனால் தேவனோ அதற்கு மாறாக அவருடைய உள்ளத்தை, அவருடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையில் கூட இங்க உட்கார்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருடைய இருதயமும், ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளமும், இங்க உட்கார்ந்திருக்கிற, இங்க அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருடைய உள்ளமும், ஒவ்வொருடைய இருதயமும் தேவனுக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. அது தேவனுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. இதையும் நாம் உணர்ந்து இந்த இடத்திலே நாம் உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு இடைப்படுவாராக, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவாராக. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். ஒரு மனிதனுடைய இருதயம், நான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், மனம் மறுபடி பிறந்த அனுபவம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சுத்தமாக இருக்கும். இது மிக 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 அவசியமான ஒரு காரணம். மனம் திரும்பின, மறுபடி பிறந்த அல்லது ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயமும் தேவனுக்கு முன்பாக சுத்தமாக இருக்கணும், அது தூய்மையாக இருக்கணும். அப்பொழுதுதான் தேவன் நமக்குள்ள கிரியை செய்ய முடியும். அப்பொழுதுதான் நாம் தேவ அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். அப்பொழுதுதான் தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும். அப்பொழுதுதான் தேவன் நம்மோடு நெருங்கி உறவாட முடியும். ஆண்டவரை நாம் கிட்டி சேர வேண்டும். அதற்கு அடிப்படையாக நம்முடைய உள்ளம் தேவனுக்கு முன்பாக சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கும். தாவீதுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக அது ஏற்றதாக இருந்தபடியா ஆண்டவர் அவன் சகோர் நடுவிலே அவனை மாத்திரம் தெரிந்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக ராஜாவாக உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமானவர்களே, நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சுத்தமாக இருக்கட்டும். நமக்கு ஆவிக்குரிய அறிவு இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், பல வருஷ அனுபவங்கள் இருக்கலாம், பல வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், திறமைகள் இருக்கலாம். அவைகள் அல்ல ஆண்டவருக்கு முக்கியம், தேவனுக்கு முக்கியம். நம்முடைய உள்ளம் இப்பொழுது, நேற்று எப்படி இருந்தது என்பது அல்ல, இப்பொழுது தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பது தேவ பார்வையிலே மிகவும் வேடிதாக இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று மட்டுமல்ல, தேவன் சபைக்கு சொல்ல விரும்புகிறார் என்பதையும் நான் அறிவேன். ஆகவேதான் நான் பேசுகிறேன். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் அவன் இருக்கிறான். உள்ள ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறானோ அதன் வெளிப்பாடுதான் நம்முடைய செய்கைகள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய கிரியைகள் எல்லாமே. நமக்கு உள்ளே இருக்கிற நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையே வெளிப்படையாக இருக்குது என்பது நாம் மறக்கக்கூடாது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு மறக்க முடியாத ஒரு வார்த்தையை சொன்னார். மத்தேயு 5:8 நாம் அதை வாசிக்கிறோம். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். Blessed are the pure in heart, they shall see God. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எனக்கு அறிமானவர்களே, இன்றைக்கு நீ வாழுகிற தூய்மையான வாழ்வுதான் நாளைக்கு நீ தேவனை தரிசிக்க போறாய் என்பதை மறந்துடாது. இன்றைக்கு நாம் இருக்கிற நிலைமை வைத்துதான் நாளைக்கு நாம் தேவனை சந்திக்க போறோம், அவரை தரிசிக்க போறோம், அவரை நாம் பார்க்க போறோம் என்பதை நாம் மறந்துவிடாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள எப்பொழுதும் முயற்சி எடுக்கணும். ஏனென்றால் பிசாசு எப்படியாவது நம்முடைய இருதயத்தை கரைப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறான். தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு முயற்சிக்கிறார். தேவையில்லாத காரியங்களை, உலக காரியங்களை, பாவ காரியங்களை, இச்சைகளை நம்முடைய இருதயத்திலே விதைத்து நம்மை தேவனை விட்டு தூரப்படுத்துறதுக்கு அவர் முயற்சிக்கிறான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜாக்கிரதையாக இருந்து, எச்சரிக்கையாக இருந்து, விழிப்பாக இருந்து, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது தேவனுக்கு முன்பாக என்பதை நாம் அடிக்கடி சீர்தூக்கி பார்த்து நாம் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டியது நாம் ஒவ்வொருவரும் விழுந்த கடமை என்று நாம் மனதில் வைத்துக் கொள்ளணும். என்னுடைய கவனிங்க, நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒருவரும் அறிய மாட்டார். என் இருதயம் எப்படி இருக்கிறது, எனக்குள்ள என்ன இருக்கிறது என்பது என் மனைவியும் அறிய மாட்டார், என் பிள்ளைகளும் அறிய மாட்டார், ஐயா பிசாசும் அறிய மாட்டார். ஆனா தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், நினைவுகள், நோக்கங்கள் சகலவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரே ஒருவர் உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. இப்பொழுதும் இந்த இடத்திலே நாம் இருந்து கொண்டும் நாம் என்ன நினைக்கிறோம், எதை சிந்திக்கிறோம், எதை யோசிக்கிறோம், எல்லாமே தேவாதி தேவனுக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கிறது, வெளியரங்கமாக இருக்கிறது. ஆகவே எனக்கு அறிமையானவர்களே, தேவ சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக துப்புரவாக, சுத்தமாக, தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உலகத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்களோ நாம் அறியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய பார்வையிலே நம்முடைய உள்ளத்தை சுத்தமாக நாம் வைத்திருக்க வேண்டும். ஆகவே ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அதன் வெளிப்பாடே அவருடைய செய்கைகள், அவருடைய வாழ்க்கை என்பது நிதர்சனம். இப்ப என்ன கவனிங்க, இந்த உலகத்தில் முதல் முதலாக மாம்ச பிரகாரமாக பிறந்த மனிதன் காயின். காயின் ஒரு கொலகாரன், ஹி வாஸ் எ மர்டரர். இந்த உலகத்தில் மாம்ச பிரகாரமாக முதல் பிறந்த மனிதனே ஒரு கொலகாரன் ஆகிட்டான். அது மட்டுமல்ல, அவன் தேவ சாபத்தையும் பெற்றுக்கொண்டான். காரணம் என்ன, காரணம் என்ன, அவருடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கு. ரெண்டு பேரும், ஆவேலும் காயினும், ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினார்கள். ஆனால் ஆவேலுடைய இருதயம் தேவனுடைய சமூகத்திலே தூய்மையாக இருந்தபடியால், பிரியமாக இருந்தபடியால், அவருடைய காணிக்கைகளும் தேவனுக்கு பிரியமாக இருந்தது. ஆனால் காயினுடைய உள்ளம் தேவனுடைய பார்வையிலே அசுத்தமாக இருந்தபடியால் அவன் செலுத்தின காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. அவருடைய முகநாடி வேறுபட்டது என்று சொல்லி வேற்று நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன, தன் சகோதரனுக்கு விரோதமாக அவன் உள்ளத்தில் இருந்த கோபம், தன் சொந்த சகோதரனுக்கு விரோதமாக அவன் இருதயத்தில், காயுடைய இருதயத்தில் இருந்த பகை, எரிச்சல், கோபம், முடிவிலே தன் சொந்த சகோதரனை அவன் கொலை செய்து அவன் கொலைகாரனாக மாறினான் சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, ஒரே வயிற்றிலே பிறந்தவர், சொந்த சகோதர், ஆனால் தன் சொந்த சகோதருக்கு விரோதமாக அவன் எரிச்சல் அடைந்து கோபப்பட்டு பகை உணர்வோடு எழும்பி தன் சொந்த சகோதரனை கொலை செய்தான். அவன் உள்ளத்தில் எழும்பின கோபமும் பகையும் எங்கே முடிந்திருக்கிறது, ஒரு கொலையிலே முடிந்திருக்கிறது. காரணம் என்ன, அவன் இருதயத்தில் இருந்த பகை உணர்வு, எரிச்சல், கோபம் செய்கையாக, செயலாக வெளிப்படுத்துப்பார். உங்களுக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளிப்படும், எனக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். அது வார்த்தையாக வரும், செய்கையாக வரும், ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, மரமானது நல்லதாக இருந்தால் அதன் கனிகளும் நல்லதாக இருக்கும். நாம் நல்லவனாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நன்மையான காரியங்கள் புறப்படும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக சுத்தமாக, தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இன்னொரு மனிதனை குறித்து நாம் வேதத்திலே நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8 அதிகாரம் 21-22 படிக்க சீக்கிரமாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8 அதிகாரம் 21-22 இங்கு ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கக்கூடியதாக இதை வாசிக்கலாம் கேட்போம். படி.
உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம்.
நீ கசப்பான பிச்சிலும்
கவனிங்க,
இங்க ஒரு மந்திரவாதி குறித்து சொல்லப்படுது. தேவனுடைய பெரிய சக்தி இவன் தான் என்று சொல்லி அவன் இருந்த கிராமத்து மக்கள் எல்லாம் அவனை நம்பியிருந்தார். தேவனுடைய பரிதான சக்தி இவன் தான் என்று சொல்லி, ஏனென்றால் தன்னுடைய மந்திர வித்தைகளினால் மாய வித்தைகளினால் அநேகரை பிரமிக்க பண்ணிக் கொண்டிருந்தான், ஏமாற்றிக் கொண்டிருந்தான். ஒரு மந்திரவாதி அவன் பிசாசோடு தொடர்புடையவனாக இருக்கிறான். அசுத்த ஆவிகளுக்கும் அற்புதங்களை செய்கிற சக்தி இருக்குது என்பதை நாம் வேதத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் கடைசி நாட்களிலும் அற்புதங்களை அசுத்த ஆவிகள் செய்யும், அநேகர் அதனால் இழுப்புண்டு போவார்கள் என்றும் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. இந்த மாய வித்தைக்காரன் அசுத்த ஆவிகளோடு தொடர்புடையவனாக இருந்து அவன் ஜனங்களுக்குள்ளே சில அற்புதங்களை செய்திருக்கிறான். அவர்கள் ஜனங்கள் என்ன நினைத்தார்கள், இவன் தான் தேவனுடைய பெரிதான சக்தி என்று நினைத்தார்கள். ஆனால் அதுவரை அந்த கிராமத்தில் ஒரு தேவ மனிதனும் பிரவேசிக்கவில்லை. மெய்யான தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே அறிவிக்கப்படவில்லை. ஆனால் நேரம் வந்தபோது பிலிப் என்கின்ற தேவ மனுஷன் அந்த கிராமத்துக்கு போனான். இருள் சூழ்ந்து கிடந்த அந்த கிராமத்திலே தேவனுடைய வெளிச்சத்தை ஏற்றுவதற்காக அவனுடைய கால்கள் அந்த பட்டணத்திலே பிரவேசித்தது. அந்த பட்டணத்திலேயே ஒரு மாபெரும் மாற்றம் உண்டாக அந்த ஒரு மனிதன் காரணமாக இருந்தான். என கருமானவர்களே, அந்த பட்டணத்திலே பெரிய சந்தோஷம் உண்டாயிட்டுன்னு சொல்லி வேதம் சொல்றது. காரணம் என்ன தெரியுமா? பிலிப்பு ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை அந்த பட்டணத்துக்கு கொண்டு சென்றார். அதுவரை உண்மையான தெய்வத்தை அறிந்திராத அந்த மக்கள் பாவ இருளிலே கிடந்தார்கள், பிசாசின் கட்டுக்களிலே கிடந்தார்கள், தெய்வம் யார் என்று அறியாமல் என்கின்ற இருளுக்குள்ளே இருந்தார்கள். இப்பொழுது ஒரு தேவ மனிதன் அந்த பட்டணத்திலே போய் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறான், இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறான். ஜனங்கள் அந்த ஊழியக்கார மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். பட்டணத்திலே மாபெரும் மனம் திரும்புதல் உண்டாகிறது. அவை இது மட்டுமல்ல, தேவ மனுஷனாகிய பிலிப்பு அந்த பட்டணத்திலே அநேக அற்புதங்களையும் செய்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிருபையுள்ள தேவனுடைய வசனத்துக்கு சாட்சியாக தேவ நாமத்தின் மகிமைக்காக பிலிப்பு என்கிற ஊழியக்காரன் அந்த பட்டணத்திலே அநேக அற்புதங்களையும் செய்தான். சோ பிலிப்பினாலே சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் பிலிப்பினாலே செய்யப்பட்ட அற்புதங்களையும் அவதானித்த அந்த மாயவித்தை காரணம் பயந்து நடுங்கி, பிலிப்பு பிரசங்கிக்கிற தெய்வமே உண்மையான ஆண்டவர் என்பதை உணர்ந்து தன்னுடைய மாய வித்தைகளில் இருந்து மனம் திரும்பி பாவ கிரியைகளில் இருந்து மனம் திரும்பி அவனும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ விசுவசித்து ஞானஸ்தானப்படும். இப்ப என்ன கவனி, அநேக ஞானஸ்தானம் எடுத்தார் அந்த பட்டணத்திலே. இவனும் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றான். ஆனாலும் அவருடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இருக்கு. மனம் திரும்பி மாயவித்தையில இருந்து மனம் திரும்பி இருக்கிறான், பிசாசுவோடு இருக்கிற தொடர்புகளில் இருந்து அவன் மனம் திரும்பி இருக்கிறான். ஆனால் அவருடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கல, அதை தேவனுடைய மனுஷன் கண்டுகொண்டான். பேதுரு அதை கண்டுகொண்டான். ஆகவேதான் பேதுரு டைரக்டாக அந்த மாயவித்த காரணத்தை பார்த்து சொன்னாரு, உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாவம் மட்டுமல்ல, நீ கசப்பான பாவ கட்டிலும் பிச்சிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். ஏன் தெரியுமா? அவன் ஏற்கனவே அவன் செய்து கொண்டிருந்த தொழில் என்ன தெரியுமா? மாயவித்தை. பிசாசுகளோடு இருந்த அவனுக்கு இருந்த தொடரும் அவனுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான பாவ கட்டுக்குள்ளே அவன் பிடிபட்டு கிடந்திருக்கிறான். உலகத்தில் இருக்கிறதை பார்க்க முடியவில்லை. ஆனா தேவனுடைய மனுஷன் அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ கசப்பான பாவ கட்டிலே பிச்சிலே அகப்பட்டு கிடக்கிறது நான் காண்கிறேன். உங்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லை. ஆகவே இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை. பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் வல்லமைகள் அவருடைய அபிஷேகத்தை குறித்த காரியத்தில் உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. நீ மனம் திரும்பி இருக்கலாம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற முடியாத ஒரு மாபெரும் தடை உனக்குள்ள இருக்கிறது. காரணம் என்னவென்றால், உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லை, உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக தூய்மையாகவில்லை. ஆகவே நீ தேவ ஆவியானுடைய பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற முடியவில்லை, தேவனுடைய வரங்களை பெற முடியவில்லை. காரணம், உடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கவில்லை. ஒருவேளை நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனால் இன்று வரைக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கு. ஆகவேதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அனலில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். மனம் திரும்பி இருக்கிறோம், ஒருவனை ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், ஆனால் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் நாம் தேவனுக்கென்று வல்லமையாகவும் வல்லராக்கியமாகவும் வாழ முடியும். பாவத்துக்கு விரோதமாக போராடுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே அந்த பலத்தை தருகிறார் என்பதை நாம் மறக்க கூடாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த சீமோன் அவன் மனம் திரும்பினான், இயேசு ஏற்றுக்கொண்டான், ஞானஸ்தானம் பெற்றான், ஆனாலும் அவருடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லாதபடியால் பரிசுத்த ஆவியுடைய வரங்கள் வல்லமைகளிலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை, போ என்று தேவ மனுஷன் பேதுரு சொன்னான் சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமானவர்களே, அசுத்தமான உள்ளம் உள்ள ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே எப்படி தேவ ஆவியானவர் கிரியை செய்ய முடியும்? நம்முடைய அந்தரங்கங்கள் அசுத்தமாக இருக்கும் போது எப்படி தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அசைவாட முடியும்? நம்முடைய வாழ்க்கையிலே அசுத்தங்கள் இருக்கும் போது, அருவறுப்புகள் காணப்படும் போது எப்படி தேவ ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய முடியும்? ஆகவேதான் தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்தை அவ்வப்போது சீர்தூக்கி பார்க்க சீர்தூக்கி பார்க்க தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை சுத்தமாக வைத்திருக்க நாம் முயற்சி செய்வோம். முதலாவதாக நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை குறித்து நாம் கவனமாக இருக்கும். வேர் அதுதானே, ஒரு மரத்துக்கு வேர் எப்படியோ அப்படியே ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவருடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமாக இருக்கும். நம்முடைய இருதயத்தின் யோசனைகள், நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், நினைவுகளை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்கும். நாம் எதை நினைக்கிறோமோ அதை பேசுகிறோம், நாம் எதை எண்ணுகிறோமோ அதை நாம் செயல்படுத்துகிறோம். ஆகவே நம் இருதயத்தின் நினைவுகள் எண்ணங்களை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப என்ன கவனி, நம்ம எல்லாம் வேதத்தை படித்து நாம் எல்லாருக்கும் தெரியும், நோவா காலத்தில் பெருவெள்ளம் ஜலப்பிரளயத்தினால் ஆண்டவர் இந்த உலகத்தை அழித்தார். ஏன் ஆண்டவர் அழித்தார் படிங்க, ஆதியாகமம் 6:5 சீக்கிரம் படிங்க. ஆதியாகமம் 6:5
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும்,
மனுஷனுடைய அக்கிரமம் எல்லா கவனிங்க, மனுஷனுடைய பாவம் அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும்,
அவன் இருதயத்தின் நினைவுகள்,
அவன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம், நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று யாரு கண்டாரோ,
கர்த்தர்
கண்டார். அதுக்கு சொல்ற மனுஷனை உண்டாக்குறதுக்காக அவர் விசனப்பட்டார். எப்படி இருக்கு, அக்கிரமம் பெருகிறது. என்ன அக்கிரமம், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும், எப்படி ஒவ்வொரு நாளும் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாததாக இருக்குது என்று கர்த்தர் கண்டாராம். மனுஷனுடைய இருதயத்தில் இருக்க நினைவுகளை இன்னொரு மனுஷன் பார்க்க முடியாது. பாருங்க, என்னுடைய இருதயத்தில் இருக்க நினைவுகளை இன்னொருவரால் அறிய முடியாது, பார்க்க முடியாது. உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை, நினைவுகளை நீ இப்பொழுதையும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் உனக்கு பக்கத்தில் இருக்கவர்கள் அறிய மாட்டார்கள், தெரிய மாட்டார்கள். ஆனால் தேவன் அதை அறிவார், தேவனது அறிவார். நினைவில் வைத்துக்கொள், நினைவில் வைத்துக்கொள். உனக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் நினைவுகள், எனக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் நினைவுகள் யோசனைகளை நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களும் அறிய மாட்டார்கள், நமக்கு வேண்டியவர்களும் தெரிய மாட்டார்கள். தேவன் ஒருவர் மாத்திரம் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிவார். ஆகவே உன் தேவனுக்கு நீ பயப்படு. தேவகாலத்தில் தேவன் ஜனங்களை அழித்ததுக்கு காரணம் என்ன? அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் இல்லாமல் எப்பொழுதும் தேவனுக்கு விரோதமாக இருந்தது. நீ சிந்தித்து பார், உன்னுடைய நினைவுகள் எப்படி இருக்குது? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே, தேவ ஆவியை பெற்றிருக்க தேவனுடைய ஜனமே, நீ சிந்தித்து பார், உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய யோசனைகள் எப்படி இருக்கிறது? தேவ பார்வையில நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் எப்படி இருக்கிறது? தேவன் நம்முடைய நினைவுகளை அங்கீகரிப்பாரா? நம்முடைய எண்ணங்களை ஆண்டவர் அனுமதிப்பாரா? நம்முடைய யோசனைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? நன்றாய் நான் சொல்றது கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தில் அவ்வப்போது வருகிற எண்ணங்கள் நினைவுகள் யோசனைகளை குறித்து மிக மிக கவனமாக இருக்கும். அவைகளை நாம் வகிக்கணும். தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள், ஆண்டவருக்கு அருவறுப்பாத, ஆண்டவருக்கு அடுக்காத நினைவுகள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே வரும்போது அவைகளை நாம் நிராகரிக்கணும், அவைகளை நாம் ரிஜெக்ட் பண்ணணும். என்ன கவனிங்க, எப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய தேவ மனுஷனுடைய இருதயத்திலும் தேவனுக்கு விரோதமான எண்ணம் வராதுன்னு சொல்ல முடியாது. எப்படி பரிசுத்தமாக வாழ்கிற ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனும் மனுஷிக்குள்ளும் அவ்வப்போது சில தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள் யோசனைகள் வரத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். ஆனால் அவைகளுக்கு நாம் பலியாகிடக்கூடாது. அப்படிப்பட்ட தேவனுடைய தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள் யோசனைகள் நினைவுகளுக்கு நம்ம நாம் விட்டுப்படக்கூடாது. அவைகளுக்கு நாம் கருணாளிகள் அல்லது நாம் பாவத்துக்கு அடிபணியவர்கள் அல்ல. தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள் நினைவுகள் யோசனைக்கு அடிபணிந்து போறவர்கள் அல்ல. அவர்களை நாம் எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்பொழுதுதான் நாம் தாவீதைப் போல தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்க முடியும், ஆவியை போல ஆண்டவருடைய உள்ளத்துக்கு உகந்தவளாக இருக்க முடியும். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகளை, நம்முடைய உள்ளத்தில் அவ்வப்போது வருகிற எண்ணங்களை தேவ பிள்ளைகளாகிய நாம் கவனிக்க தவறினால் அவைகள் நம்மை பாவத்திலே தள்ளும் என்பதை உங்களுடைய அனுபவத்திலேயும் நீங்க கண்டுகொள்ளலாம். இப்ப படி மத்தேயு 9:4 படிங்க. மத்தேயு 9:4 சீக்கிரம் படி. மத்தேயு 9:4.
இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன?
திரும்ப படிங்க.
இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன?
உங்களுடைய இருதயங்களிலே நீங்கள் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? பாருங்க, பக்கத்தில் இருக்க ஒருவரும் அதை காணல. ஆனா ஆண்டவர் இயேசு அதை அறிந்திருந்தார். உடனே கேட்கிறாரு, நீங்கள் உங்களுடைய இருதயங்களிலே பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? ஒருவேளை இன்றைக்கு இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மத்திலே எழுந்தருளினால், இயேசு கிறிஸ்து நாம் பார்க்கக்கூடியதாக லிட்டரலாக இயேசு கிறிஸ்து இந்த வேளையில் நம்மத்திலே எழுந்தருளினால் நம்மை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுவாரோ, நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? எனக்கு அருமையானவர்களே, தேவனுக்கு விருப்பமில்லாத, ஆண்டவர் அருவருக்கத்தக்கதான தேவையில்லாத எண்ணங்கள் நினைவுகள் உங்களுடைய உள்ளத்தில் வரும்போது அவைகளை நிராகரிங்க. நீங்கள் மறுபடி பிறந்திருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்குள்ளே தான் தேவன் கிரியை செய்ய முடியும், அவர்களோடு தான் தேவன் பேச முடியும், அவர்களோடு தான் ஆண்டவர் இடைபெற முடியும், அவர்களைத்தான் ஆண்டவர் பயன்படுத்த முடியும், அவர்களைத்தான் ஆண்டவர் பாவிக்க முடியும். ஆகவே எனக்கு அறிவு இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், திறமை இருக்கலாம், பலம் இருக்கலாம், ஆனால் நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சுத்தமாக இல்லாவிட்டால் தேவன் நம்மோடு இடைபெற முடியாது. காலங்கள் கடந்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய குரலை கேட்க முடியாது. உங்கள் இருதயங்களிலே நீங்கள் பொல்லாதவர்களை சிந்திக்கிறது. இன்னொரு வசனம் முக்கியமான நீதிமொழிகள், சீக்கிரம் நீதிமொழிகள் 23:7 பண்ணிக்கிற சீக்கிரமா இருக்கு. நீதிமொழிகள் புஸ்தகம் 23:7 படி.
அவன் இருதயத்தின் நினைவு
எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, நோட் பண்ணி வைங்க. நோட் பண்ணிங்க, நான் சொல்ற காரியங்களுக்கு அடிப்படை வசனங்களை சொல்றேன், படிங்க.
அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ,
அவன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ,
அப்படியே அவன் இருக்கிறான்,
அப்படியே அவன் இருக்கிறான். ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளை பாருங்க எப்படி இருக்கு. ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் நினைவுகள் எப்படி இருக்குதோ அப்படிதான் அவனும் இருக்கிறான். சொன்னேன், எதை நான் நினைக்கிறேன் அதைதான் பேசுகிறேன். நல்லதை நினைச்சா நான் நல்லதை பேசுவேன். தேவனுக்கு பிரியமானவர்களை சிந்தித்தால் தேவனுக்கு பிரியமானவர்களை பேசுவேன். பேச சொல்றது ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறான், பூமிக்குரியவனோ பூமிக்குரியவர்களை சிந்திக்கிறான். ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனுக்கு, நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகளின் படியே வெளித்தோட்டமாக இருக்கிறீங்க. நானும் என் உள்ளத்தில் இருக்கிற எண்ணத்தின்படியே நானும் இருக்கிறேன். இவைகளெல்லாம் தேவனுக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கு. ஆகவே தான் நான் சொல்றேன், உங்களுக்குள்ளே அவ்வப்போது உங்களுடைய இருதயத்தில் வருகிற எண்ணங்கள் யோசனைகள் நினைவுகளை தயவு செய்து கொஞ்சம் செய்திக்கு பாருங்க. ஏனென்றால் தேவன் நம்முடைய இருதயங்களிலே வாசமா இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் வாசமா இருப்பதை அந்த ரகசியம் உலகத்துக்கு அது தெரியாதப்பா, ஆனா உனக்கு தெரியும். உனக்குள்ள தேவன் வாசமா இருக்கிறார். தேவன் வாசமாக இருக்கிற அந்த உள்ளத்திலே அந்த இருதயத்திலே அருவறுப்புகளை நான் சுமந்தால் எப்படி ஆண்டவர் நமக்குள்ளே கிரியை செய்ய முடியும்? தேவ ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே அசைவாடுகிறார். நம்முடைய இருதயத்திலே அருவறுப்புகள் இருக்குமா இருந்தால் எப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச முடியும்? எப்படி தேவ ஆவியானவர் நம்மை நடத்துறது? எப்படி தேவ ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறது? ஆகவே நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் நினைவுகளை குறித்து நாம் ஜாக்கிரதை. சிலவர் என்ன நினைக்கிறார்கள், செய்கைகள் தான் பாவம், செயல்கள் தான் பாவம், நினைவுகள் பாவம் இல்லத்தானே, அப்படி என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆகவே சில பாவமான காரியங்களையும் தங்களுடைய இருதயத்திலே நினைவுகளிலே எண்ணங்களிலே யோசனைகளிலே அவர்கள் விதைக்கிறார்கள். கற்பனை கதாநாயகர்களாக மாறிடுவார். என சில காரியங்களை வெளிப்படையாக செய்ய முடியாட்டால் அவைகளை தங்களுடைய இருதயத்திலே நினைவுகளிலே சுமந்து அந்த எண்ணங்களிலே அவர்கள் வளம் வருவார். அவர்கள் கற்பனை கதாநாயகர். நீங்களும் நானும் அப்படி இருந்திருக்கூடாது. ஏனென்றால் தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய நினைவுகளை அவர் ஆராய்ந்து அறிவார். சிஸ்டர், உடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே நீ இருக்கிறா என்பதை மறக்க முடியாது. ஆண்டவருடைய வசனம் தெளிவானது. உங்களுடைய இருதயங்களை நீங்கள் பொல்லாதவர்களை சிந்திக்கிறது என்ன என்று ஆண்டவருடைய டைரக்டா கேட்டார். ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படி கேட்டிருக்கூடாது. யோவாவின் காலத்தில் ஜனங்கள் அழிக்கப்படுறது காணும் என்ன, அவருடைய இருதயத்தின் நினைவுகள் ஒவ்வொரு நாளும் பொல்லாதாக இருந்தது, பொல்லாதாக இருந்தது. ஆகவே ஆண்டவர் அவர்களை அழித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நீயும் நானும் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை கர்த்தருக்கு முன்பாக சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக. படிங்க நாலாம் அதிகாரம், நீதிமொழிகள் 4:23. நீதிமொழிகள் 4:23 என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 4:23, எல்லா
காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்.
திரும்ப படிங்க.
எல்லா காவலோடும்
இருதயத்தை
காத்துக்கொள்.
ஏன் அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும்? எல்லாரும் நோட் பண்ணுங்க அந்த வசனத்தை. எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். தம்பி தங்கச்சி அண்ணமாரே அக்கா மாறு, உங்க இருதயத்தை காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையதான். இன்னொருவர் உங்களுடைய இருதயத்தை காக்க முடியாது. Somebody can help me, but I have to protect myself. நான் தான் என்னை பாதுகாக்கணும். இன்னொருவருடைய இருதயத்தை பாதுகாக்க முடியாது. ஆகவே வேதவசனம் சொல்றது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன்னா அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. ஆகவே உன் இருதயத்தை கெடுக்கிற காரியங்கள் என்ன, உன் இருதயத்துக்குள்ள வருகிற தகாத யோசனைகள் என்ன, அருவறுப்புகள், ஆபாசங்கள், அலங்கோலங்கள், அவலட்சணங்கள், அசுத்தங்கள், தேவனுக்கு ஆகாத காரியங்கள் உங்களுடைய இருதயத்தில் பிரவேசிக்காதபடி அவர்கள் எண்ணங்களால், நினைவுகளால், யோசனைகளால் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே அவைகள் கூடு கட்டாதபடி எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை. ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய், ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறாய், பரிசுத்த அழைப்பினால் அழைக்கப்பட்டிருக்கிறாய், தேவ ஆதீனவரினாலே முத்திரப்படப்பட்டிருக்கிறாய், நீ பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாய், நீ தேவனுடைய ஜனம், நீ பரிசுத்த ஜாதி. ஆகவே நீ உன் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது உன்னுடைய தலையாகிய கடமை பொறுப்பு. இதொருவர் இந்த இருதயத்தை அறிய முடியாது. But God knows everything what is in my heart direct. தேவன் அறிவார். அவர்தான் சங்கீதக்காரர் சொல்றார், தேவனே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். சாதாரண அறிய இல்ல, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். தேவன் உன்னையும் என்னையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய துர்க்குணங்களுக்கு நீக்கலாகி நம்மை நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படியாக இருக்குது என்று நம்ம ஆண்டவர் இயேசுவே ஒரு படம் போட்டு காட்டுறார். படம் போட்டு காட்டுற ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டது, அதை வாசிக்க வாசிக்க நம்முடைய இருதயத்தை ஒரு படம் பிடிச்சு காட்டுவது போல தோணும். அதுதான் ஆண்டவருடைய வசனம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது எல்லாம், நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் வகையறுக்கிறது தேவனுடைய வசனம் என்று 4:12 எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம். அது இருதயத்தில் இருக்கிற அந்தரங்கத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவனுடைய வசனம் வகையறுக்கிறது. அங்க பாருமே, இந்த வல்லமை இந்த உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது. தேவனுடைய வசனம் மாத்திரம்தான் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை வகையறுத்து காட்டக்கூடியது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படியாக இருக்குது என்று ஆண்டவர் இயேசுவே நமக்கு சொல்றார். மார்க் 7:20 தயவு செய்து இதை கவனிங்க, சிந்திங்க. நான் ஒரு வேறொரு காரியத்தை குறித்து பேசலாம்னு சொல்லுது, ஆனா ஆண்டவரோ எனக்கு இடம் கொடுக்கு. I would like to preach what the will of God. 7:20
மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும்.
என்ன முதல்ல வருது? மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து புறப்படுகிற பொல்லாத காரியங்களை குறித்து இயேசு கிறிஸ்து பட்டியல் போடும் போது நம்பர் 1 என்னது சொன்னா தெரியுமா?
பொல்லாத
சிந்தனை. அப்ப செயல்கள் தான் பாவம், சிந்தனைகள் பாவம் இல்லை என்று நினைக்கிற இந்த காரியத்துக்கு தயவு செய்து முட்டுப்புலி வை. நம்முடைய சிந்தனைகளை ஆண்டவர் வகையறுக்கிறார். நம்முடைய இருதயத்தை நாம் கெடுக்க கூடாது. தேவன் தங்குற ஆலயம் அது, அதை கெடுத்தால் ஆண்டவர் நம்மை கெடுப்பான் கெடுப்பார். படி,
விவசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும்.
பொல்லாதவைகளாகிய
இவைகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார்.
என்ன செய்யும்? மனுஷனை தீட்டுப்படுத்தும், பாவப்படுத்தும், தேவனை விட்டு பிரிக்கும். இங்க கிட்டத்தட்ட 13 விதமான பாவங்களை இயேசு பட்டியல் போடுறார். இது எல்லாம் எங்கிருந்து வருதான்? நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு நம்ம என்ன செய்யணும்? தீட்டுப்படுத்துது. இப்படிப்பட்ட காரியங்களை நம்மை மட்டுமல்ல மற்றவர்களையும் தீட்டுப்படுத்துது, நம்மதை மட்டுமல்ல மற்றவர்களையும் கெடுக்குது. கவனமாயிரு. ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் பாருங்க, வெளியில வரும்போது அழகாக தலையெல்லாம் வாரி டிக்டாக கொடுத்து நல்ல ஷோவும் போடும். அவர்கள் நடந்து வரும்போது வாசலையும் வீசும். ஆனா உள்ளேயோ நாட்டம் எடுக்குது பாரு. வெளியில பார்த்தா சோ பியூட்டிஃபுல், ஹேண்ட்ஸம், ஓ பியூட்டி, பாரு, லுக் அட் மீ. வெளியில பார்த்தா அழகாக இருக்கு. ஆனா உள்ளே எப்படி இருக்குது, அலங்கோலமாக இருக்கு. அப்ப உல மனுஷன் என்ன பாக்குறான், வெளியில பார்க்கும் போது ஓ வடிவா இருக்குது, ஆனா தேவனோ உள்ளத்தை பார்த்து அருவருக்கிறான். ஆனால் இன்றைக்கு மனிதன் தன்னுடைய வெளி அழகுக்கு தன்னுடைய வெளி காரியங்களுக்கு செலவழிக்கிற நேரம் தன்னை உள்ளான மனுஷனை அவன் சரிப்படுத்துறதுக்கு நேரம் எடுத்துக் கொண்டது இல்லையே. ஆகவேதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் இல்ல, ஒரு மாற்றம் இல்ல, ஒரு முன்னேற்றம் இல்ல. நாட்கள் போகுது, யார் ரஞ்சிக்கப்பட்டிருக்கு, ஞானஸ்தானம் எடுத்திருக்கு, நாட்கள் போகுது, ஆனா வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்ல. பாவத்தை எதிர்த்து போராட்டத்துக்கு பலம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறதுக்கு முடியல, சாட்சியாக வாழ்றதுக்கு முடியல. சபையில சாட்சியா இருக்கிறோம், வெளியில போன பிற்பாடு எப்படி இருக்கிறோம்? ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. நீங்களும் நானும் சொல்ல முடியுமா, நோ 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 நோ, எனக்குள்ள இவைகள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நாம யாரும் சொல்ல முடியும், சொல்ல முடியும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்து சிந்தி. இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை உற்று பார்க்கிறார். எலியாவின் இருதயத்தை உயர்த்தி இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றி இன்றைக்கும் அவருடைய மகிமை பிரஸ்தாவத்தை பிரஸ்தாவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே. காரணம் என்ன, அவன் தேவனுக்கு முன்பாக செம்மையான இருதயம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்கான் பார். நம்ம ஆண்டவர் நேற்று மீண்டும் மட்டும் மாறாதப்பார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். அப்படி உள்ளத்தில் சுத்தம் இருக்கும். ஒரு மனுஷனுடைய இருதயத்தை குறித்து ஆண்டவர் பெரிய பட்டியலே போறார். அதை வாசிச்சு பாருங்க, வாசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு கருப்பு இனப்பெண் அவள் உள்ளத்துல உட்கார்ந்து பைபிளை வாசித்துக் கொண்டிருந்தார். இன்னொருவர் அவரு கிட்ட வந்தார். கதையெல்லாம் நான் உண்மை சம்பவத்தான் சொன்னேன். இன்னொருவர் அவளை நெருங்கி கேட்டார், பைபிள்ல நீ என்ன வாசிக்கிற? அப்ப அந்த பெண் சொன்னாளா, நான் பைபிளை வாசிக்கிறேன் என்பதில் பார்க்க பைபிள் என்ன வாசிக்கிறது என்பதே நிதர்சனம். எப்படி இருக்கு சொல்ல சிந்தி. நான் வேதத்தை வாசிக்கிறேன் என்பதை பார்க்க வேதம் என்னை வாசிக்கிறது என்பதுதான் உண்மை. நான் அதை வாசிக்க 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 நான் எப்படிப்பட்ட குணம் உள்ளவன், எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவன் என்பதை அது எனக்கு வெளிப்படுத்தி காட்டுது. ஆகவே இந்த வார்த்தைகள் எனக்கு உணர்த்த 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 உன்னதமான தேவனுக்கு முன்பாக நான் மண்டிக்கிட்டு நான் மனம் திரும்புகிறேன். என் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள தேவ ஆவிட உதவியை நாடுகிறேன். அவன் தான் உண்மையான தேவனுடைய மனுஷன் பார். அவர்கள் வாழுவார், அவர்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பார், கர்த்தர் அவர்களை தாங்குவார், தள்ளமாட்டார். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நாம் பொதுவாக மற்றவர்களை பார்க்கிறோம், அவன் அப்படி இவன் அப்படி அவங்க இப்படி இவங்க இப்படி என்று சொல்லி மற்றவர்களையே நாம பார்க்கிறோம். ஆனால் நாம் நம்மை பார்க்கிறோமா? நம்முடைய இருதயத்தை நாம் பார்க்கிறோமா? நம்முடைய உள்ளம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குது சிந்தித்துப்பார். தேவனுடைய வசனத்தை வாசிக்க 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 நம்முடைய உள்ளம் என்ன சொல்றது? நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் நினைவுகளை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்கோம். மற்ற 23:26 நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னார். மற்ற 23:26 வாசிப்பார் சொன்னா அங்கு ஏசுன சொல்ற பாத்திரத்தை படிங்க. பாத்திரத்தில்
குருடனான பரிசேயனே போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உள்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு.
முதலாவது பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக்கு. காரணம் என்ன, ஏசு ஏன் அப்படி சொன்னாரு? அவர்கள் அதாவது பரிசேயர்கள் யூதர்கள் வெளிப்புறத்தில் தான் அவருடைய கவனம் இருந்தது. பார்வைக்கு நீண்ட ஜெபம் செய்வார். ஆனால் விதவைகளின் வீடுகளை பட்சித்தார். ஆகவே இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், வெள்ளியடிக்கப்பட்ட கல்லறைகளே, காணும் என்ன, உள்ளொன்று வெளியொன்று. பரிசேயர், they are religious leaders, அவளுக்கு வேதம் தெரியும், அவளுக்கு வேதம் தெரியும், ஆபிரகாமுடைய புத்திரர். ஆனால் அதே ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, வெள்ளியடிக்கப்பட்ட கல்லறை எப்படி இருக்கு, காரணம் என்ன, உள்ளொன்று வெளியொன்று. ஆகவே ஆண்டவர் அவளை பார்த்து டைரக்டாக சொன்னாரு, பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு, அப்பொழுது வெளிப்புறம் சுத்தமாகும். This is the secret. நல்லா கவனிங்க. உள்ள சுத்தமாக சுத்தமாக சுத்தமாக, வெளியால எல்லாம் தானாக சுத்தமா. ஆனா நாம காரியத்தை மாறாக்கி வச்சிருக்கோம். என்ன தெரியுமா, வெளிப்படையான காரியங்களை மனுஷர் பார்க்கிற காரியங்களை எல்லாத்தையும் சரியாக்கிக் கொள்றோம், ஆனா உள்ள தேவன் பார்க்கிற காரியங்களை இன்னும் சரிப்படுத்தாம இருக்கிறோம். அதுதான் தேவனுக்கு வருத்தம். ஆகவேதான் நான் பேசுகிறேன், இதுதான் ஆண்டவரை துக்கப்படுத்துற காரியம். எதற்கு முதலிடம், எதற்கு முன்னுரிமை, நம்முடைய வாழ்க்கையில எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம், வெளிப்படையான காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ அல்லது உள்ளான காரியங்களுக்கு நாம முன்னுரிமை கொடுக்கிறோமா, எது முக்கியம்? மனுஷர்கள் பார்ப்பார்களே, மனுஷர்கள் பார்க்கிறார்கள் என்று எத்தனை காரியங்களை நாம் சரிப்படுத்துறோம், செம்மைப்படுத்துறோம். ஆனா தேவன் பார்க்கிறாரே என் இருதயத்தை என்று நாம் நினைவில் கொண்டு, தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக நேராகவுமாக இருந்தால், அதுவே தேவனுடைய பார்வையிலே வெளியேறப்பட்டதாக இருக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வெளிப்புறம் சுத்தமாக பாத்திரத்தில், இந்த பாத்திரத்தின் உட்புறத்தை, உன்னுடைய உள்ளத்தை, உன்னுடைய இருதயத்தை முதலாவது சுத்தமாக்கு, அப்பொழுது உன் பேச்சு சுத்தமாகும். உன்னுடைய இருதயம் சுத்தமா இருந்தால் உன்னுடைய பேச்சு சுத்தமா இருக்கும், உன்னுடைய நோக்கம் சுத்தமா இருக்கும், உன்னுடைய பார்வை சுத்தமாக இருக்கும், உன்னுடைய செய்கைகள் சுத்தமா இருக்கும், உன்னுடைய கிரியைகள் சுத்தமா இருக்கும், நீ போற இடமும் சரியா இருக்கும். காரணம் என்ன தெரியுமா, உன்னுடைய இருதயம் தேவனுடைய பார்வையிலே தேவனுக்கு முன்பாக சுத்தமாக இருக்குது, தூய்மையாக. ஆனால் பரிசேயரோ உள்ளொன்று வைத்து வெளியொன்று நடக்கிறவர்களாக இருந்தார். ஆகவே ஆண்டவர் அவருடைய முகத்திரைகளை கழித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தன்னுடைய ஊழியத்தின் கடைசி நாட்களிலே ஆண்டவர் இயேசு அவர்களை வன்மையாக கண்டித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன காரியமான தேவனுடைய ஜனமே, தயவு செய்து நான் சொல்றதை கேளு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு நம்முடைய உள்ளங்களை ஊடுருவி பார்க்கிறதே. நாம் எப்படி வாழும், மனுஷனுடைய கண்களுக்கு நாம் நீதிமான் போல இருக்கிறோமா, தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம்? God knows everything. ஏன் தெரியுமா, உன்னையும் என்னை ஞானம் தீர்க்கும் பொழுது அவர் தான் இயேசு கிறிஸ்து. மறந்துடா, நீயும் நானும் என்றைக்கோ ஒரு நாள் we are going to stand before the judgment seat of Christ. அவ நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், உள்ளொன்று வெளியொன்று வாழாது. உள்ளொன்று வைத்துக் கொண்டு வெளியொன்று நடக்காது. ஆண்டவரது அருள் இருக்கு, தேவனது வருகிறார். உலகத்தில் இருக்கணும் எப்படி, அதை பற்றி நமக்கு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம், ஆண்டவர் என்னை பார்க்கிறாரு, உன்னை பார்க்கிறாரு, என் இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறாரு. இன்றைக்கு நான் நினைக்கிறது நாளைக்கு செயலாக வரும். என் இருதயத்தில் நான் நினைக்கிறது, நான் பேசுறது, அது நல்லதோ கெட்டதோ, சரியோ பிழையோ, நன்மையோ தீமையோ, அடுத்தது வட்டுவராய்த்து, நான் என்ன நினைக்கிறோம் அதை தான் பேசுகிறேன். ஆவதா இயேசுனா இருதயத்தின் நிறுவனால வாய் பேசும். பெரியம் பாம்பு குட்டிகள், நீங்க பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேச சொன்னார்கள் கரிமானவர்களே? அந்த மாய வித்த காரணை போல ஒருவேளை நாம் மனம் திரும்பிக்கலாம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம். ஆனால் தேவனுடைய இருதயம், நம்முடைய இருதயம் தேவனுடைய சமூகத்திலே செம்மையானதாக இல்லாவிட்டால் கத்திரத்தில் நமக்கு பங்கும் இல்லை, பாபம் இல்லை. ஆகவே இது காலம், இது நேரம் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக சுத்திகரித்து, அப்பொழுது தேவன் நம்மேலே அசைவாடுவார், நமக்குள்ளே கிரியை செய்வார், தன்னுடைய பலத்தினால் நம்மை இடை கட்டுவார், நம்மை பயன்படுத்துவார், நம்மை பாவிப்பார். இது நடக்கும் எப்பொழுது? தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தமாக வைத்திருக்கிறோம். ஆகவே வெளிப்புறம் சுத்தமாக, உன் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக. உள்ளே சுத்தமா இருந்தால் வெளியெல்லாம் சரிப்படும். ஆனா பரிசர் அப்படி செய்யல. ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு டைரக்டாக அவர்களை கடிந்தாரு, கடிந்து கொண்டான்னு நாம் பார்க்கிறோம். ஆகவே இவன கவனிங்க, நம் எல்லோருக்குமே ஒரு பிரைவசி இருக்கு, நம் எல்லோருக்குமே ஒரு அந்தரங்கம் இருக்கு. வெளியரங்கம், உள்ளரங்கம், அவுட்வேர்ட் அண்ட் இன்வேர்ட். வெளியான காரியங்களை மாத்திரம்தான் மற்றவர்கள் பார்க்க முடியும். நம்முடைய பிரைவசி, நம்முடைய அந்தரங்கங்கள், உள்ளரங்கங்களை, உள்ளே நாம் நினைக்கிற நினைவுகள், எண்ணங்கள், நமக்கு உள்ளே இருக்கிற யோசனைகளை எவரும் அறியாது. அதே நேரத்தில் நீ ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என் இருதயத்தின் உள் நினைவுகள், அந்தரங்கங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். வேதம் சொல்றது, நம்முடைய அந்தரங்கங்கள் குறித்து ஆண்டவர் ஒரு நாளைக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார். ஆகவே நான் உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், இப்பொழுதே நாம் மனம் திரும்புவோம். வெளியரங்கமும் அந்தரங்கமும் தேவனுடைய பார்வையில எல்லாம் வெளிச்சமாக இருக்குது. ஆண்டவரே, உமக்கும் மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய ஆவிக்கும் மறைவாக நான் எங்கே போவேன்? வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறேன். சமுத்திரத்தில் இறங்கியதன் ஆழங்களில் நான் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீ இருக்கிறேன். உமக்கும் மறைவாக நான் எங்கே ஓடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்றேன். God is alive. கசப்புகளும் கோபங்களும் அசுத்தங்களும் அலங்கோலங்களும் அவலட்சணங்களும் பெருமைகளும் பொறாமைகளும் எரிச்சல்களும் பகைகளும் நிரம்பின ஒரு மனிதனுடைய இருதயம் பிசாசின் தொழிற்கூடம் என்பதை மறந்துடாது. அங்கு பிசாசு சுறுசுறுப்பா கிரீஸ். ஆனால் எந்த உள்ளத்தில் தூய்மை இருக்கிறதோ அங்கே தேவன் பிரகாசிக்கிறார். ஆகவே தான் கட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் என்பது அல்ல, எவ்வளவு அனுபவம் இருக்குது என்பது அல்ல, எவ்வளவு ஆவிக்குரிய அறிவு இருக்குது என்பது அல்ல, திறமை இருக்கு, தாளந்த இருக்கு. That's not so important thing before the Lord. God is looking our heart. Blessed are the pure in heart, he says, in God. ஆவிதன் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், என்னை நானே ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என்னுடைய சொந்த விருப்ப பொறுப்புகளின்படி நான் வாழாமல் தேவனுடைய விருப்பங்களுக்கு ஏற்றபடி, ஆண்டவருக்கு ஏற்றபடி சிந்தித்து தேவனுடைய வசனத்தின்படி என்ற வாழ்க்கையை வடிவமைத்து அவருடைய கருத்துக்களை நான் அடங்கியிருக்கிறேன். ஏனென்றால் மற்றவர்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணியும் என்னை நான் இழந்திடக்கூடாது. இப்பொழுதும் தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்க, நான் பொய் சொல்லலை. I know where I am standing. ஆண்டவருடைய உள்ளம் எங்கே இருக்குது என்பதை உணர்வு. ஆகவே நாம் பேச நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக சுத்திகரித்துக் கொள்ளும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் அதை வாஞ்சிக்கிறார். ஒரு காலத்தில் நாம் எப்படி இருந்தோம், ஆனா இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கோம்? தாவீதுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்ன அதே ஆண்டவர் என்னையும் உன்னையும் பார்த்து அதே சாட்சி சொல்ல முடியுமா? இவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், இவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தேவன் அதை போல ஒரு சாட்சி நம்முடைய வாழ்வில் சொல்ல முடியுமா? It's a challenge for everybody who is sitting here. நம்முடைய நினைவுகள் தேவனுக்கு முன்பாக, இன்னொரு வசனம் படி கொஞ்சம் தள்ளுபடிக்கிறது. எபிரேயர் 3:10 படிங்க. எபிரேயர் 3:10 சீக்கிரம் படி. 3:10 எபிரேயர்.
ஆதலால் அந்த சந்ததியை
யூத சந்ததியே நான் ஆரோசித்தேன். தேவன் சொல்லுகிறார், தான் தெரிந்து கொண்ட சந்ததியை அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் தம்முடைய நாமத்துக்கு மகிமையாக தன்னுடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக தான் அழைத்து வந்த அதே ஜனத்தை ஆண்டவர் ஆரோசித்தாராம், அறுவறுத்தாராம். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் எப்பொழுதும் வழுதி போற இருதயம் உள்ளவர். படித்த மீனி பைதா, அவர்கள் எப்பொழுதும் வழுதி போற இருதயம் உள்ளவர். அப்படி இருக்க யாரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், யாரு அழைக்கப்பட்டவர்கள், யாரு தேவனுடைய ஜனம். அதே ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவர்களை நான் ஆரோசிக்கிறேன். காரணம் என்னவென்றால், இவர்கள் எப்பொழுதும் வழுவி போற இருதயம் உள்ளவர்கள். அர்த்தம் என்ன? வழுவி போற இருதயம் என்ற அர்த்தம் என்ன? இதுதான் பின்மார்க், பேக்ஸ்லைட். என்ன கவனிங்க, இந்த பின்மார்க்கம் என்கின்றது, பேக்ஸ்லைடிங், பின்மார்க்கம் என்கின்றது எடுத்த எடுப்பில் உடனடியாக நம்முடைய வாழ்க்கையில் வராது. பின்மார்க்கம் என்பது நம்முடைய இருதயத்திலிருந்து ஆரம்பித்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து போகும். இதுக்கு பேர் தான் பின்மார்க்கம். பின்மார்க்கம் என்றால் என்ன? தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம தூரம் போகிறது. இதுக்கு பேர் தான் பின்மார்க்கம். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ எந்த இடத்தில் இருந்து விழுந்தாயோ அந்த இடத்தில் நினைத்து நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் ஆண்டவர் நியாயத்திற்கு வழிபடு. ஒரு காலத்திலே அனலாக இருந்தோம், ஒரு காலத்திலே அபிஷேகத்தில் மூழ்கினோம், ஒரு காலத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்தோம், ஒரு காலத்தில் நன்றாய் நேரம் எடுத்து ஆண்டவர் சமூகத்தை ஆராதித்து ஜெபித்து துதித்து அவரோடு ஐக்கியமாக இருந்தோம், அன்பா இருந்தோம், ஆண்டவருக்கென்று வாழ்ந்தோம், வல்லமையாக ஜீவித்தோம். ஆனா இப்போதோ எங்கேயோ நாம சிக்கப்பட்டுக் கொண்டோம். ஏதோ ஒரு காரியம் நம்முடைய உள்ளத்தை கவர்ந்து, நம்முடைய இருதயத்தை கவர்ந்து, நம்மை வழிய விட்டு திருப்பி, நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நம் ஆண்டவரை விட்டு தூரமாக்கி போய் கொண்டிருக்கோம். பட் we are, we believe in God, maybe we are coming to the church, or we are singing some song. I don't mention about that, but I mention about the backslide. சொன்ன கேளுங்க, சில பேருக்கு பின்மார்க்கம் மறைந்திருக்கும், ஆனாலும் எப்பொழுதும் அப்படி இருக்க என்று சொன்ன கேளுங்க, சிலருடைய பின்மார்க்கம் அவர்களுக்கே தெரியாது, ஆனா அவரோடு கூட இருக்க மற்றவர்கள் அதை கண்டுகொள்ளலாம். இன்னொரு விதமான பின்மார்க்கம், நம்முடைய பின்மார்க்கத்தை மற்றவர்கள் காண முடியாது, எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எப்படி ஜெபிக்கிறேன், எப்படி ஆண்டோட சமூகத்தை வாஞ்சித்தேன், எப்படி ஆண்டோட நெருக்கமாக இருந்தேன் என்பது எனக்கு தான் தெரியும். ஆனா இன்றைக்கும் நான் அதை கீப் பண்றேன் என்பது எல்லாருக்கும் தெரியாது. பட் என்னுடைய ஆவிக்கு தெரியும், என்னுடைய ஆவிக்கு தெரியும். பட் I still believe in God. இன்னும் நான் ஆண்டவரை நம்புறேன். இப்ப நான் ஆண்டவரை நம்புறது குறித்து பேசல, ரட்சிக்கப்படாதவர்களும் கூட ஆண்டவரை நம்புறவர்கள் இருக்கிறார்களே, ரட்சிக்கப்படாதவர்களும் நீயும் நானும் கூப்பிடுற ஆண்டவர் இயேசுவோட நாமத்தை சொல்லி கூப்பிடுறவர்கள் இருக்கிறார்களே. இங்கே உட்கார்ந்திருக்க கத்தோலிக்க மத்தில் இருந்து வந்த பலர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவதற்கு முதல் ஆண்டவருடைய இயேசு நாமத்தை உச்சரித்திருக்கிறார்களே. சிலருடைய பின்மார்க்கம் அவர்களுக்கு தெரியாது, ஆனா அவங்களோட கூட இருக்கிறவர்கள் கண்டுகொள்வார். சிலருடைய பின்மார்க்கம் மற்றவர்களுக்கு தெரியாது, அதே அந்த சொந்த நபருக்கு தெரியும். ரெண்டு விதமான பின்மார்க்கம் இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, இவர்கள் வழுவி போற, எப்பொழுதும் வழுவி போற இறுதி உள்ளவர்கள். ஆகவே இவர்களை நான் ஆரோசித்தேன், ஒரு நோக்கத்தோடு இவர்களை அழைத்தேன், ஒரு நோக்கத்தோடு இவர்களை ரட்சித்தேன், ஒரு நோக்கத்தோடு இவர்களை கொண்டு வந்தேன். ஆனால் அவர்களும் அந்த நோக்கத்தை விட்டு, என்னை விட்டு அவர்கள் தூரமாகி தங்கள் சொந்த நினைவுகளுக்கு அடிமையாகி தங்கள் விருப்பு வறுப்புகளின்படி வாழ்ந்து என்னை விட்டு தூரமாய் போனார்கள். ஆகவே நான் தெரிந்து கொண்ட சந்ததியை நானே ஆரோசிக்கிறேன் என்றார். நம்மை ஆண்டவர் ரட்சித்தாரு, தன் ஆவியை கொடுத்தாரு, அருமை கொடுத்தாரு, அபிஷேகத்தை கொடுத்தாரு, ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தோம், தேவனே கர்த்தர் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்தோம். ஆனா இன்றைக்கோ இடைநடுவிலே நம்முடைய வாழ்க்கையில எதுவோ குறுக்கிட்டு, அல்லது எதுவும் கொஞ்சியோ நாம் சிக்குண்டு, அந்த அபிஷேகத்தை இழந்து, அந்த அனலை இழந்து, தேவ பிரசன்னத்தை இழந்து, கொஞ்சம் கொஞ்சமாக நாம பின்னுக்கு போயிட்டு, வழுவி போற இருதயம் வேணா பின்மார்க்கு வேடா. பேதுரு இயேசுவோடே இருந்தான். யாருமே விட்டு போனாலும் நானுமே விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். உம்மோடு கூட மறிக்கும்படி வந்தாலும் சாவேன்னு சொன்னார். அது அதே பேதுரு, அதே பேதுரு. பிலாத்து அரண்மனையிலே இயேசு விட்டு ஓடிப்போய் தூரமாக இயேசுவோடு இருந்தவர். உம்மோடு மறிக்கும்படி வந்தாலும் மறிப்பேன் சொன்ன அதே பேதுரு. இப்ப இயேசுவை அவர்கள் கட்டி பிலாத்து கொண்டு முன்பாக விடும்போது ஆளை காண ஓடிட்டார். மட்டுமல்ல அதே பேதுரு மறுதளித்தான், சத்தியம் முடினா சபித்தான் சொன்னாப்பா. இதுக்கு பேர் என்ன? தட் இஸ் பேக்ஸ்லைட். பெண்மார் இயேசுவோடு இருந்தவன் ஆனா இன்றைக்கோ தூரத்தில் நிற்கிறான். இதுக்கு பேர் என்ன? பின்மார்க்கம். ஆனா அதே பேதுரு தன் பின்மார்க்கத்தை உணர்ந்து மனம் கசந்து அழுது மரம் திரும்பி தன்னை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தான். கத்தரவனை ஏற்றுக்கொண்டான். இங்க உட்கார்ந்திருக்கிற உங்கள் யாருமே யாராவது ஒருவேளை நீங்களும் இந்த பின்மார்க்கத்தில் அகப்பட்டிருந்தால், இந்த வழி போற இறுதி முழுவதாக இருந்தால், ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு தெளிவாக பேசுகிறார், தயவு செய்து உன் பின்மார்க்கத்திலிருந்து மறந்துடும். உனக்கு பின்னால பிசாசு ஒரு கண்ணியை வைத்திருக்கிறான் என்று நான் தீர்க்கமாக நான் உனக்கு சொல்லுகிறேன். உனக்கு பின்னால ஒரு கண்ணியை வைத்து பிசாசு காத்திருக்கிறான். உன்னை விழுத்துவதற்கு, உன்னை தள்ளுவதற்கு, உன்னை கெடுக்கிறதுக்கு பிசாசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசுவின் அன்பு குரலை நான் உனக்கு அறிவிக்கிறேன். இப்பொழுதே தயவு செய்து உன் பின்மார்க்கத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவுக்கு உன்னை ஒப்புக்கொடு. நீ எந்த இடத்துல சிக்கப்பட்டாயோ அந்த இடத்திலிருந்து வெளிப்படுறதுக்கு முயற்சி செய். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, வழுவி போற இருதயம் வேண்டாம், வேண்டாம் வழுவி போற இருதயம், வேண்டாம் பின்மார்க்கம். ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுப்போம், கர்த்தருக்காக வாழ்வோமே. இன்னொரு வசனத்தை படிங்க, சங்கீதம் 51 அதிகாரம் 10 முதல். சீக்கிரம் படிங்க, சங்கீதம் 51:10. தேவனே சுத்த இருதயத்தை, பிரபலமான ஒரு ஆங்கில பாடகர், அருமையான ஒரு பாடல் பாடினார், கிரியேட் இன் மீ எ கிளீன் ஹார்ட் ஓ காட் அப்படின்னு சொல்லி. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். ஒரு கட்டம் வந்தது, பாவத்துல பிறந்த, ஆனா அந்த பாவத்துல அவன் கிடைக்கல, மனம் திரும்பின. அவன் மனம் திரும்பின போது 51 சங்கீதத்தில் தன் இருதயத்தை திறந்து அழுது புலம்பி ஆண்டவரை சொல்லி அறிக்கை செய்கிற வார்த்தைகளை அந்த 51 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவன் சொல்றான், தேவனே சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும். அப்படின்னு அர்த்தம் என்ன? எனக்குள்ளே இருக்கிற இருதயம் இன்னும் உமக்கு முன்பாக செம்மையானது அல்ல. அப்ப நீர் எனக்குள்ள சுத்த இருதயத்தை சிருஷ்டியும். சவுலை குறித்து நாம் பார்க்கும் போது சவுலுக்கு தேவன் வேறே இருதயத்தை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவன் அதை பாதுகாத்துக் கொள்ளவில்லை, எங்க லூஸ் பண்ணிட்டான், இழந்துட்டான். இப்ப தாவீது சொல்றாரு, சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டியும். நீர் இருதயத்தை பார்க்கிற தேவன், உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், ஆண்டவரே என் இருதயம் பொல்லாதது, கேடுபாடு உள்ளது, தயவு செய்து என்னை மன்னித்து சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டிப்பன் சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி கதறுகிறான். எனக்கு அருமானக்குள்ளே இந்த கதறல் அன்றாடம் நாம் தேவன் நோக்கி நமக்குள்ளே, ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டிப்பா, என் இருதயம் கேடுள்ளது, அசுத்தம் உள்ளது, கேவலமானது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன், ஆண்டவரே நீர் எனக்குள்ள சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் அனுதினம் கேட்டு ஜெபித்து வரும்போது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்மாலே நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்க முடியாது. கேடுபாடு நிறைந்த நம்முடைய இருதயம், அசுத்தத்திலே பழகி போய்விட்டு அருவறுப்பான நம்முடைய இருதயத்தை நம்மாலே சுத்திகரிக்க முடியாது. தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்க முடியும். இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை நீ புரிந்து கொள்ளமாக இருந்தால் இன்றைய நேர்ந்து தயவு செய்து ஆண்டவரே அடிக்கடி ஜெபம் பண்ணு, ஆண்டவரே சுத்தமான இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டி. 73 சங்கீதம் 3 வசனத்தில் சொல்லப்படுறது, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலர் யாவருக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். யாருக்கு நல்லவராக இருக்கிறாரோ, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேல யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ நல்லவராகவே இருக்கிறார். உனக்கும் தேவன் நல்லவராகவே இருப்பார். எப்பொழுது நீ சுத்த இருதயம் உள்ளவனாக இருக்கும் போது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே கேடுபாடு நிறைந்த நம்முடைய இருதயத்தை நம்மாலே நாம் சுத்திகரிக்க முடியாது. தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்க முடியும். ஆகவேதான் எரேமியா தன்னுடைய வாயினாலே சொல்லும் பொழுது, எரேமியா 17 அதிகாரம் 9 வசனத்தில் இப்படியாய் சொன்னார். எரேமியா 17:9 எல்லாவற்றையும் பார்க்கலாம்,
இருதயமே திருப்புள்ளது மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவர் யார்? எப்படி
என்ன கேள்வியோட முடியுது இல்லையா? அதை அறியத்தக்கவன் யார்? எல்லாவற்றையும் பார்க்கலாம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கான்?
திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா,
திருக்குள்ளது கேடுள்ளது. பாட்டு ஒன்று பாடுவேன், கிருபையுடன் எந்தன் இதயத்தில் வாழும், கேடுபாடுகள் யாவையும் நீக்கும், பொறுமை நம்பிக்கை அன்பு போதவேதாரும், பொன்னுலகமதில் என்னையும் சேரும். என் இருதயம் கேடுபாடு. எரேமியா மூலமாக தேவன் சொல்லும்போது மனுஷன் இருதயம் குறித்து சொன்னார், எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்குது, அதை அறியத்தக்கவன் யார்? இன்னொருவர் நம்முடைய இருதயத்தை கேடுள்ள திருக்குள்ள நம்முடைய இருதயத்தை இன்னொருவர் அறிய முடியாது. அதை அறியத்தக்க ஒரே ஒருவர் உன் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. ஆகவே தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமானவராக நீயும் நானும் இருக்கணும் அறிந்தார், தயவு செய்து உடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக சுத்தமாக காத்துக்கொள். ஏனென்றால் அதில் இருந்து ஜீவ ஊட்டு புறப்படுமா? எனக்கு அறிமானவர்களே, இப்படி நான் பேசிக்கொண்டே போகலாம், நேரம் போர் நமக்கு சொற்பமாக இருக்கிறது. இது எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால், சங்கீதம் 66:18 நினைக்கிறேன், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் தேவரில் என் ஜெபத்துக்கு பதில் கொட மாட்டேன். நான் தெரிஞ்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை கொண்டு பேசுகிறேன். 66:18 இல்லையா சங்கீதம், என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் தேவர் என் ஜெபத்துக்கு, நான் ஜெபிக்கிறேன் ஆனால் என் ஜெபத்துக்கு பதில் இல்லையே. காரணம் என்ன? ஒருவேளை என் இருதயத்திலே தேவனுக்கு விரோதமான சிந்தனைகள், அக்கிரம எண்ணங்கள், அசுத்த நினைவுகள், கோபங்கள், பகைகள், பொறாமைகள், அசுத்தங்கள், பெருமைகள் இருக்குமாக இருந்தால் நாம் ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபம் தேவனால கேட்கப்படுவதில்லை. அதுதான் சங்கீதக்காரர் சொல்றார் உண்மையை, என் இருதயத்தில் நான் அக்கிரமமான சிந்தை கொண்டுதேனானால் தேவரீர் என் ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்க மாட்டார். ஆகவே நீ செய்கிற ஜெபம் தேவனால கேட்கப்படுவனுமாக இருந்தால், நான் செய்கிற மன்றாட்டுகள் தேவனால அங்கீகரிக்கப்படுவனும் அக்செப்ட் பண்ணப்படுவனுமா இருந்தால், நான் ஆண்டவருக்கு செய்கிற ஆராதனை, நீ ஆண்டவருக்கு செய்கிற ஆராதனை தேவனுக்கு பிரியமாக ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கவனுமாக இருந்தால், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அக்கிரமங்களை, அசுத்தங்களை, அலங்கோலங்களை நாம் நீக்கி தேவனுக்கு முன்பாக நாம் சுத்தமாக்கிக் கொள்வோமாக இருந்தால், நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற உண்மையான ஜெபங்களை கேட்டு நமக்கு பதிலளிக்க தேவன் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக, உயிருள்ளவராக இருக்கிறார் என்பது சத்தியம். இனி ஒரே ஒரு வசனத்தை பார்த்து நாம் பார்த்து நான் முடிக்கிறேன். மார்க்கு 12 படிக்க, மார்க்கு 12:29 இருந்து 31 மட்டும் படிக்க, முடிக்க போறோம் நேரம் போது.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால்,
எல்லாருக்கு தெரிஞ்ச ஒரு வேதப்பதி படி,
இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை.
இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன செய்யிருக்கான்? உன் முழு இருதயத்தோடு என்ன செய்யற? அன்பு கூறுவாய். திஸ் இஸ் இதுதான் பிரதான கட்டளை. பிரதான கட்டளை என்ன? உன் முழு இருதயத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன செய்ய? அன்பு கூறுவாய். அப்ப ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு கூறுறது எப்படி? அன்பு கூறணும், நம்முடைய முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும். ஆண்டவரிடத்திலே நாம் முழு இருதயத்திலே அன்பு கூறணும். பிள்ளைகளே, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. நம்முடைய இருதயங்களிலே உலக பிரகாரமான காரியங்கள் மேலிட்டு இருக்குமாக இருந்தால், உலக பிரகாரமான காரியங்கள் நம்முடைய இருதயத்தை கவர்ந்திருக்குமாறாக இருந்தால், தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ முடியாது. தேவனை பிரியப்படுத்து, ஒருவேளை நம்மை நாம் பிரியப்படுத்திக் கொள்ளலாம். நமக்கு நம்முடைய இருதயத்துக்கு விருப்பமானதெல்லாம் செய்து, நம்முடைய இருதயத்துக்கு விருப்பமானதெல்லாம் அனுபவிச்சு, நம்முடைய இருதய விரும்பத்துக்கெல்லாம் போய் இருதயத்துக்கு விருப்பமானதெல்லாம் வாங்கி போட்டு வித்து எடுத்து கட்டி சொத்து சேர்த்து எல்லாம் நமக்கு பிரியமாக ஒருவரை நாம் வாழ்ந்து கொள்ளலாம். ஆனா தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ முடியாது. நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால உனக்கு என்ன லாபம் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். எனக்கு அருமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் ஆண்டவர் இயேசுவோடு நெருங்கி வாழுகிற ஒரு வாழ்வுக்கு ஈடாக இணையாக ஒன்றுமே இல்லை. ஆகவே உன் முழு இருதயத்தோடு உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றார். நீ ஆண்டவரிடத்திலே முழு இருதயத்தோடு அன்பு கூறுறதுக்கு உனக்கு இருக்கிற தடைகள் என்ன? உடைய இருதயத்தை கவர்ந்திருக்கிறது என்ன? உடைய இருதயத்தை கெடுக்கிற காரியம் என்ன? உன்னை தேவனை விட்டு பிரிக்கிற காரியம் என்ன என்பதை தயவு செய்து நீ சிந்தித்து சீதுக்கு பார்த்து இன்றைக்கு நீ கர்த்தரோடு ஒப்புரவாகணும். ஆண்டவர் உன்னை புதிய ஒரு அத்தியாயத்துக்கு அழைக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன். என கருமான தேவனுடைய ஜனமே, உடைய இருதயத்தை சீதோக்கிப்பார், உடைய இருதயத்தை சோதிக்கப்பார். தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் நம்மை அங்கீகரிப்பாரா? நாம் செய்கிற ஆராதனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? நான் செய்கிற ஊழியத்தை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுவாரா? நான் கொடுக்கிற காணிக்கைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? நான் செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? தயவு செய்து சிந்தித்து பாருங்க. நாட்கள் போகிறது, நாமளும் அப்படியே கரைந்து போயிடக்கூடாது. நாம் சிந்தித்து பார்ப்போம், சீதோக்கி பார்ப்போம். நான் முடிக்கிறேன், கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 20 வசனத்துல இயேசு இப்படியாய் ஒரு வார்த்தையை சொன்னார். இதோ வாசற்படியில் என்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு தன் கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் சொன்னார். நான் இந்த செய்தியை முடிக்கிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். இங்க உட்கார்ந்திருக்கிற பலருடைய இதய கதவுகளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தட்டுகிறார். ஆண்டவர் இயேசுவின் சத்தத்தை நீ கேட்டு உன் இதய கதவை திறந்து, இயேசுவே நீர் என்னுடைய ஆண்டவர், நீர் என்னுடைய இரட்சகர், என் உள்ளத்திலே வாரும், என் இருதயத்திலே பிரவேசியும், என் கேடுபாடுகளை நீக்கும், என் அசுத்தங்களை அகற்றும், என் அலங்கோலங்களை மாற்றும், என் அந்தரங்கங்களை சரிப்படுத்தும், நான் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னியும், இயேசுவே நீர் என் பாவத்துக்காகவே சிலுவையிலே பாடுபட்டு மரித்தீர், 3 உயிர்த்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே என் இருதயத்திலே வாரும் என்று நீ உண்மையாக ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொன்னால், கூப்பிட்டார். இந்த இயேசு கிறிஸ்து உன் இதயத்தில் பிரவேசித்து உடைய வாழ்க்கையை மாற்றுவார். மட்டுமல்ல, இத்தனை காலமாக நீ செய்த அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னித்து, ஆண்டவர் இயேசு உன்னுடைய பாவங்களை மன்னித்தார் என்பதற்கு நிரூபணமாக உன்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம் பொங்கும், உன்னை அழுத்திக் கொண்டிருக்கிற பாவ பாரம் உன்னை விட்டு நீங்கும். இதை செய்யக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமார். இயேசு இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து உன்னை போல என்னை போல இந்த பூமியில இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து அதைத்தான் அடுத்த மாசம் கிறிஸ்துமஸ் என்று சொல்லி நாம் கொண்டாட போறோம். நாம் கொண்டாடுறோமோ இல்லையோ, மார்க்கெட்டுகளுக்குள்ள போனா அதெல்லாம் எல்லா மார்க்கெட்டும் ஏற்கனவே கொண்டாட ஆரம்பிச்சது. சில வீடுகளுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ தெரியல, ஆனா சில வீடுகளை எல்லாம் எத்தனையோ வீடுகள் எல்லாம் வெளிச்சம் போட்டிருக்காங்க, லைட் போடுறாங்க, சோடிக்கிறாங்க, டெக்கரேட் பண்றாங்க. ஆல்ரெடி ஸ்டார்டிங் டு செலிபிரேட் த கிறிஸ்துமஸ். அவர்களுக்கு இயேசுவை தெரியுமோ தெரியாது, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கார்களோ இல்லையோ அடுத்த காரியம், ஆனா அவர்களுக்கு கொண்டாடுறதுக்கு ஆயத்தம். அன்றைக்கு நான் மார்க்கெட்டுகளை போனேன், எத்தனை விதமான ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்திருக்குது, கேக்ஸ் எல்லாம் வந்திருக்குது. நானும் நீயும் கிறிஸ்துமஸுக்கு ஆயத்தப்படுத்துறோமோ இல்லையோ, அந்த பிசினஸ் கம்பெனி என்ன தெரியுமா, அடுத்த கிறிஸ்துமஸுக்கு என்னென்ன விதமான கேக்குகளை செய்யலாம், என்னென்ன விதமான இனிப்பு வகைகளை செய்யலாம் எல்லாம் பிளான் பண்ணி ஏற்கனவே பிளான் பண்ணி எல்லாம் 1.5 மாசம் 2 மாசத்துக்கு முதல் எல்லாம் செய்து பட் பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்புறாங்க. என்ன, இயேசு பிறந்தார் எங்கட பிசினஸ் பெருகுவதற்கு அப்படின்னு சொல்றார்களோ என்னவோ. ஆகவே அவர்கள் ஏற்கனவே கொண்டாடுறதுக்கு எல்லாம் ஆரம்பித்து விட்டார்கள். நாம் கொண்டாடுறோமே இல்லையோ, உலகம் கொண்டாடுது பாருங்க. எனக்கு அறிமானவர்களே, கொண்டாட்டம் முக்கியம் இல்ல, கொண்டாட்டத்துக்கு உரியவர் முக்கியம். பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்துமஸுக்கு காரணமானவர். எனக்கு அருமையானவர்களே, இங்க ஒருவேளை நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கலாம், உடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அனுபவம் உனக்குள்ள இல்லாமல் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த சூழ்நிலையிலே, இந்த தேவ பிரசன்னத்திலே, தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் செய்த பாவத்துக்காகவும் நீங்கள் செய்த அநியாயங்கள் அக்கிரமங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சிலுவையிலே உங்களுக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார், மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்துக்காக மறித்தார், அவர் உயிர்த்தார் என்பதையும், இயேசு தேவனுடைய குமாரன் என்பதையும் நீ நம்பி விசுவசித்து உடைய பாவ பரிகாரியாய், உடைய பாவத்திலிருந்து விடுதலையாக, உடைய சாபத்திலிருந்து விடுதலையாக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடைய இருதயத்திலே தெய்வமாய் ஆண்டவராய் உடைய இருதயத்திலே நீ ஏற்றுக்கொள்வாயாக இருந்தால், இப்பொழுதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாவங்களை மன்னித்து உன் சாபங்களை போக்கி உனக்கும் ஒரு புது வாழ்வு தருவார். உன்னை அழித்துக் கொண்டிருக்கிற, உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிற சாபங்கள் பாவங்களில் இருந்து இயேசு கிறிஸ்து உனக்கு விடுதலை தருவார் என்பது நிச்சயம், இது சத்தியம். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு சமயம் அல்ல, அவர் ஒரு மதம் அல்ல. நீங்கள் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறி வாருங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை, நாம் மதத்தை குறித்து பிரச்சாரம் பண்ணவில்லை, நாம் ஒரு மதத்துக்கு சொந்தமானவர்களும் அல்ல. நாங்கள் இறைவனை அறிவிக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஆண்டவர் என்று நாங்கள் அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்றும் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கும் நாங்கள் ஜீவிய சாட்சியாக இருக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்த இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களையும் மன்னிப்பார், எங்களுடைய வாழ்க்கையை மாற்றின இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றுவார், எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார், எங்களுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதித்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்க வல்லம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஒரு இருதயத்தை கட்டிக்கொண்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உன் இதய கதவுகளை திறந்து உன் இருதயத்தில் அவருக்கு இறங்கொடுப்பாயா இருந்தால், இயேசுடைய உள்ளத்திலே வந்து உடைய இருதயத்திலே வாசம் பண்ணுவார், உடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றம் உண்டாகும், ஒரு திருப்பம் உண்டாகும், உடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தினை அனுபவிப்பார். மட்டுமல்ல, முடிவில்லாத நித்திய வாழ்வை, முடிவில்லாத நித்திய வாழ்வையும் ஆண்டவர் இயேசு உனக்கு இலவசமாய் தருவார், அவர் அதை வாக்கு பண்ணியிருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களோடு கத்தரை தொழுது கொள் என்று கத்தருடைய வேதம் சொல்றது. ஆகவே உலகத்தின் அசுத்தத்தை விட்டு மனம் திரும்பு, பாவத்தை விட்டு மனம் திரும்பு, அநியாயங்களை விட்டு மனம் திரும்பு, அருவறுப்புகளை விட்டு மனம் திரும்பு, எல்லாவற்றுக்கும் நீதி செய்ய ஆண்டவருடைய கரம் வழிபட போகிறது. கத்தராய் இயேசுக்கு வருகை சீக்கிரமாக இருக்கிறது. இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஆகவே இன்றைக்கு இந்த ஆண்டவர் இயேசுவுக்கு உன்னை ஒப்புக்கொடு, உன் இருதய கதவுகளை தட்டுகிற ஆண்டவர் இயேசுக்கு உன் இருதயத்தில் இடம் கொடு, அவர் உன் உள்ளத்திலே வரட்டும், அவர் உன் இருதயத்திலே வந்து வாசம் பண்ணட்டும், உடைய பாவங்களை மன்னிக்கட்டும், உன்னை ஒரு புது மனுஷனாக மாற்றட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை வாழ வைப்பார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், இயேசு கிறிஸ்து இரட்சகர், இயேசு கிறிஸ்து ஆண்டவர், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இரட்சகரும் என்ற நற்செய்தியை நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் யுவர் ரிலிஜன் பட் அக்செப்ட் ஜீசஸ் ஆஸ் யுவர் பர்சனல் சேவியர். He will forgive your sins. He will give you a new life. You can be a new creature in Christ, by Christ. He is the only one who can save you from the bondage of the sin and the captivity of the slaver. Accept Christ as your personal savior. He is alive. He is your Lord. He is your savior. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். உன் இதய கதவை தட்டுகிறார். தயவுசோடு இருதய கதவை திறந்து, இயேசுவே என் இருதயத்திலே வா, என் பாவங்களுக்காக நீர் மரித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன், என் பாவங்களை மன்னியும் என்று நீ உண்மையாக கேட்பா இருந்தார் உன் பாவங்களை மன்னிப்பார். ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் காணப்படும், ஒரு பெரிய பிரகாசம் இருக்கும். எதிர்காலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம். ஒருவேளை இன்றைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலையிலே யார் எனக்கு உதவி செய்வார்கள், இஸ் எனிபடி கேன் ஹெல்ப் மீ வித்வுட் எனி கண்டிஷன், நல்ல நோக்கத்தோடு யாராவது எனக்கு உதவி செய்வார்களா, இந்த தேசத்திலே எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா, என் எதிர்காலம் எப்படியாக இருக்கும் என்றெல்லாம் நீங்கள் பலர் இந்த இடத்திலே இருந்து ஒருவரை யோசித்துக் கொண்டிருக்கலாம். எங்களுக்கு உங்களுடைய நினைவுகள் மறைவாக இருந்தாலும், நாங்கள் அறிவிக்கிற இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் நினைவுகள், உங்களுடைய எண்ணங்கள் மறைவாக இல்லை. ஆகவே எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கம் டு கிறைஸ்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவா, உன்னை சிருஷ்டித்த தெய்வத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. உனக்காக சிறு சிலுவையில் ஒரு குலைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னை அர்ப்பணிப்பாக இருந்தால் இந்த ஆண்டவர் உன்னை வாழ வைப்பார், உன்னை மரண பரியந்தம் நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். என்ன கருமானவர்களே, சுத்த இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துவோம், அதிலிருந்து ஜீவ ஓட்டப்படும். வெளிப்புறம் சுத்தமாக, முதலாவது பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக. ஏனென்றால் ஆண்டவர் தேவன் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். மனுஷன் வெளித்தோட்டத்தை பார்க்கிறான், ஆனா தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். தேவன் பார்க்கிறபடி நாமளும் பார்க்க கற்றுக்கொள்வோம். அப்படி நாம் பார்க்க கற்றுக்கொள்வோமா இருந்தால் ஒருவர் ஒருவர் நாம் தள்ள மாட்டோம், ஒருவர் ஒருவர் நாம் ஒதுக்க மாட்டோம். ஏற்ற தாழ்வுகள் இருக்க அவதான் இயேசுனார், மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போலாகவிட்டால் நீங்க உடராட்சியத்தில் பிரவேசிக்க மாட்டோம். சிறு பிள்ளைகள் இருதயம் கபடமட்டும். 2:46 அப்போஸ்தலன் நாம் பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்ட 3000 அதிகமான விசுவாசிகள் கபடமட்ட இருதயத்தோடு போஜனம் பண்ணார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பேர் தான் சபை. ஒரு காலத்தில் நாம் கபட உள்ளவர்களாக இருந்திருக்கலாம், ஆனா தேவாவை நமக்குள்ள வந்த பிற்பாடும் அப்படி இருப்பமா இருந்தால் சீமோனுக்கு சொன்னது போல உடையதையும் தேவனுக்கு முன்பாக சும்மானது இல்லை. ஆகவே தயவு செய்து இன்றைக்கு நாம் தம்மை சரிப்படுத்திக் கொள்ளும். தயவு செய்து ஆண்டோட வசனங்களை நெக்லேட் பண்ணாமல், நிராகரிக்காமல் ஆண்டோட வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து நம்மை நாம் சீதுக்கு பார்த்து கர்த்தருக்கு முன்பாக நாம் அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை நேசிக்கிறார், நம்மை வாழ வைக்க அவர் வல்லவரா இருக்கிறார், நம்மை பரலோகம் கூட்டி சேர்க்க அவர் போதுமான இருக்க இயேசு ஜீவிக்கிறார். எல்லோரும் எழும்பி நம்முடைய இருதயங்களை சுத்தமாக்க வல்லமுள்ள தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இன்னொருவர் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்க முடியாது. ஆனா நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் வசனத்துக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கும் போது இறக்கமுள்ள ஆண்டவர் நம்மளை சுத்தமாக்க, நம்மை தூய்மையாக்க, நம்மளை பரிசுத்தப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறாரே. தேவன் தேவனாகவே இருக்கிறார்.